ஒரு ரெண்டு வாரம் மத்தேயுவுக்கு நம்ம லீவ் கொடுத்துட்டு இருந்தோம். ரெண்டு வாரம் மத்தேயுவை பத்தி பார்க்கல. எத்தனை பேருக்கு போன வாட்டி என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ரொம்ப முக்கியமான பகுதியை நம்ம படிச்சுட்டு வரோம். 11வது அதிகாரம் மத்தேயு 11th chapter. இங்க வந்து ஆண்டவர் அந்த ஜெனரேஷன் வந்து எவ்வளவு விசேஷமான ஒரு காலத்தில் அவங்க பிறந்திருக்கிறாங்க, பிறந்து அவங்களுக்கு ராஜ்யம் வழங்கப்படுகிறது, எவ்வளவு பெரிய ஆஃபர் அது அவங்களுக்கு, எவ்வளவு பெரிய தேவை நமக்கு தேவ ராஜ்யம் என்பதெல்லாம் அவங்க பேசிட்டு வராரு. 11 10 அதிகாரங்கள் அவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஆஃபர் வழங்கி 11வது அதிகாரத்தில் அதுக்கு அவங்க எப்படி பெற்றாங்க, அதுக்கு எப்படி பதில் கொடுத்தாங்கன்றத பத்தி நமக்கு பேசி வர, அதை சொல்லும் போது ரொம்ப சோககரமாக அவங்க குருட்டுத்தனத்துல ஆவிக்குரிய உணர்வில்லாத தன்மையில அவங்க அதை வந்து தவறான விதத்தில் தான் அணுகுனாங்கன்னு பார்க்கணும். ஒரு ஒரு குற்றப்படுத்துகிறது. மார்க்கெட்ல உட்கார்ந்து சில பசங்க ஆடுறதுக்கு விருப்பம் இல்லாம எப்படி குற்றம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி யோவான் மூலமா வந்ததுக்கு அவருக்கு பேய் பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப துக்கமா இருக்கிறாரு, அதனால நாங்க கேட்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து மூலமா அவர் சாப்பிட்டு புசித்து வர்றார், இல்ல நாங்க ரொம்ப துக்கமா இருக்கிறோம், அவர் ரொம்ப இதா சந்தோஷமா பேசுறாரு இல்ல அப்படின்னு ஒரு குற்றப்படுத்திக்கிட்டு சுவிசேஷத்தை நிராகரிக்கிறது. இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாம ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த பாஸ்டர் சரியில்ல, அந்த சர்ச் சரியில்ல, அந்த இவங்க சரியில்ல. அதெல்லாம் எந்த பாஸ்டரும் சரிதான் இல்லை, எந்த சர்ச்சும் சரிதான் இல்லை, எல்லாம் பரிபூர்ணத்தை நோக்கி போறோம் நம்ம. ஆனா குற்றப்படுத்துறது அது ஒரு எக்ஸ்கியூஸ். நாங்க பாஸ்டர் நம்புங்கன்னு சொல்லல, சர்ச்சை நம்புங்கன்னு, இயேசுவை நம்ப சொல்றோம். இயேசுவை நம்பாம இருக்கிறதுக்கு அவங்க காரணம் என்னன்னா பாஸ்டர் மேல சர்ச் மேல குற்றப்படுத்திக்கிட்டு அவங்க மனம் மாறாம இருக்கிறது, இதுதான் குற்றப்படுத்துறது இல்லைங்களா? எத்தனையோ பேர் இன்னைக்கு வருகிறாங்க. அடுத்ததாக அவங்க காட்டுற ரெஸ்பான்ஸ் தான் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வர வச்சது. ஒரு ஒரு அக்கறை இல்லாத தன்மை, ஒரு அக்கறை இல்லாத தன்மை. அதான் சில நகரங்களை பார்த்து கடிந்து கொண்டார். கோரேசுமே பெத்சாயிடாவே, நீங்க உங்களில் நடந்த உங்களுக்கு ஐயோ, உங்களில் நடந்த கிரியைகள் சை தீருள்ள சை சைடன்ல நடந்திருந்தா அவங்க எப்பவோ மன ரட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பாங்க. கப்பர்ணோம் அவரு உங்களுக்கு ஐயோ, வான பரியந்தம் நீ உயர்த்தப்படுவாய் நினைச்சாயா, பாதாள பரியந்தம் நீ தாழ்த்தப்படுவாய். ஏன்னா சோதோமில் உன்னில் நடந்த பலத்த கிரியைகள் சோதோமில் நடந்திருந்தால் அந்நாள் வரைக்கும் அந்த நாடு இருந்திருக்கும், அந்த ஊர் இருந்திருக்கும். ஆனால் அக்கறை இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு எண்ணம் இல்லாமல் மனம் திரும்பாமல் அவர் பலத்த செய்கைகளை பார்த்து முடிச்சு அவர் ரொம்ப கோவப்பட்டார். இதெல்லாம் தப்பான ஒரு ரெஸ்பான்ஸ். குற்றப்படுத்துறது, கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இருக்கிறது. பேசுறதா பேசுவார், நான் வந்து கேட்கறத கேட்டு போவேன். அவங்க எல்லாம் போயிட்டாங்க, அவங்க காலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிறோம், நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன? நம்மளும் ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு ரெஸ்பான்ஸ்லேயே இருக்கிறோமா? அது சரியில்லை, இது சரியில்லைன்ற ரெஸ்பான்ஸா? அதனால நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதனால நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றதுனால இருக்கிறோமா? இல்லை அவர் எடுக்கிறத வாரம் வாரம் அவருக்கு வேலை என்ன, எடுக்கிறத வாரம் வாரம் சிரமம் எடுத்துகிட்டு போவார், என் வேலை என்ன வந்து உக்காந்துட்டு போகணும், அதான் என் வேலை. அவர் வேலையை அவர் செய்வார், என் வேலையை நான் செய்வேன்னு வாழ்க்கையில கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம, கொஞ்சம் கூட இதை பத்தி ஆழமா யோசிக்காம அக்கறை இல்லாம இருந்தா அது ஆண்டவருக்கு எவ்வளவு, உனக்கு ஐயோ, உனக்கு நடந்த உனக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள் வேற மோசமான ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார, எப்பவோ மனம் திரும்பி இருப்பாங்க, இன்னும் நீ மனம் திரும்பாம இருக்கிறியே அப்படின்னு நம்மளையும் கடிந்து கொள்வார். ஆகவே இதெல்லாம் தப்பான ரெஸ்பான்ஸ். சரியான பதில் என்ன? இந்த சுவிசேஷம் ஆஃபர் பண்ணும் போது சரியான பதில் என்ன அப்படின்னும் போதுதான் இந்த 12வது வசனத்தில் அது கரெக்டா பதில் வருது. என்ன, இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை வணங்கப்படும் போது, இவ்வளவு பெரிய தேவனுடைய ராஜ்யம் எனக்கு வரும்போது அதை பலவந்தமாய் நான் பற்றி கொள்ளுவேன், பலவந்தமாய் அதுக்குள்ள நுழைவேன். அதுதான் சரியான ரெஸ்பான்ஸ். மனம் திரும்பி பலவந்தமா அதை பிடிச்சுக்கணும். இனிமே இதுதான் நம்பிக்கைன்னு அப்படி பிடிச்சுக்கணும். ஆகவே இன்னைக்கு ஒரு நம்ம இன்னும் அந்த பகுதியில மத்தையோட தொடர்ந்து போகாமல் இங்க நிக்க வச்சு நம்ம வந்து ஒரு பயன்பாடுக்கு இதை நம்ம எடுத்து படிக்க போறோம். பலவந்தமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது தான் சரியான பதில். நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பலவந்தம் இருக்கு என்பதை நாம் ஏன் நம்ம பலவந்தமா பிரவேசிக்கணும்ன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்ப்போம். மோஸ்ட்லி இன்னைக்கு வியாக்கியானம் இல்லை, ஆனால் அது ஒரு அப்ளிகேஷன், பிரசங்கமே ஒரு பயன்பாடுக்காக இருக்கும். கிறிஸ்து நம்மளை பத்தி என்ன சொல்றாரு, இது இது ஒரே ஒரு சத்தியத்தை தான் வலியுறுத்த போறேன் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தில். என்ன, தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த ஒரு ஆணோ பெண்ணோ பலவந்தமா இருந்தா தான் பிரவேசிக்கவே முடியும். இல்லைன்னா ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்மளே நாமளே ஏமாத்திக்கலாம், கடைசியில தெரியும். நம்மளை நாமளே ஏமாத்திக்கலாம். ஒரு ஆணோ பெண்ணோ, இதான் தலைப்பு, தேவனுடைய ராஜ்யத்தில் பலவந்தமா இருந்தா மாத்திரம்தான் பிரவேசிக்கவே முடியும், இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா முடியாது. பல இடங்கள்ல ஆண்டவர் சொல்றது, உதாரணத்துக்கு ஒரு இடத்துல பார்ப்போம், லூக்கா 13. இந்த இடத்துல சொல்றா லூக்கா 13ல நேரடியாகவே 13:23 வசனத்துல பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்கறத பார்த்துட்டு சீஷர்களுக்கு சில பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவங்க என்ன கேட்கறாங்க, ஆண்டவரே, அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர்தானோ என்று கேட்டான். அவனுக்கு சந்தேகம், இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா கொஞ்ச பேர் தான் போய் பரலோகத்துக்கு சேர்றவங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறார். அதற்கு அவர் அவரு நேரடியா பதில், ஆழமா பதில் சொல்றார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். பிரயாசில பேர் கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஈஸியா ஏத்து எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, நான் எல்லாம் கொர்ட் அவுட்டு, ஞாயிற்றுக்கிழமை தூங்கிட்டு நல்லா கொர்ட் அவுட்டு சாமன்ல தூங்கிட்டு வீட்டுக்கு போக வரணும், அதே அழுக்க அப்படி பெட்லயே என்ன தூங்கிட்டு போயிடுவார் பரலோகத்துக்கு. இது என்ன, இந்த வசனத்தை பத்தி என்ன சொல்றது, பிரயாசப்படுங்கள். இதுனா உன்னுடைய உடம்புல இருக்கிற நாடி நரம்பு எலும்பு எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி வலிக்கிற அளவுக்கு முயற்சி எடு, வேதனையோடு அந்த உட்பிரவேசி. ஏன் அநேக பேர் பிரயாசப்பட்டு முடியாம போகோன்றார். கொஞ்ச பேரா பரலோகத்தை போய் சேர்றது, இதான் பதில் அவர் கொடுக்கறது, பிரயாசப்படுங்கள். அவங்க தான் போவாங்க, இல்லைன்னா பிரயாசப்படவே போகவே முடியாது பரலோகத்துக்கு. பிரயாசப்படணும், பலவந்தமாய் பிரயாசப்படணும் இல்லைங்களா. பலவந்தமாய் பிரயாசப்படுறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். இதை நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும், பலவந்தமா பிரயாசப்படணும். எந்த விஷயத்தில் பலவந்தமா இருக்கணும், யார்கிட்ட நம்ம பலவந்தமா இருக்கணும், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி பலவந்தமா இருக்கணும், ஏன் பலவந்தமா இருக்கணும், அதை நான் இன்னைக்கு விளக்கணும்னு பாக்கிறேன். மூணு காரியங்கள்ல நம்ம பலவந்தமா இருக்கணும். முதலாவது நம்ம சுயத்துக்கிட்ட நம்ம பலவந்தமா இருக்கணும். ரெண்டாவது இந்த உலகத்துல நம்ம பலவந்தமா இருக்கணும். பிசாசு கிட்ட நம்ம பலவந்தமா இருக்கணும். ஏன், நம்ம தேவராஜ்யத்துல பிரவேசிக்காத படிக்கு நம்மளை தடை பண்ணி, நம்மளை ரொம்ப தடை பண்ணுகிற மூணு ஆத்மீக சத்ருக்கள் நமக்கு இருக்கிறது இந்த மூணு பேர் தான், நம்முடைய மாம்சம், நம்மளுடைய இந்த உலகம், பிசாசு. இந்த மாம்சம் முதலாவது எடுத்து பார்க்கலாம், நம்ம கிட்ட நம்ம பலவந்தமா இருக்கணும். ஏங்க பலவந்தமா இருக்கணும், என்ன சுகமான வச்சுக்கிறத விட்டுட்டு என்னங்க பலவந்தோன்றீங்க என்கிட்ட, ஏன் அப்படின்னா ஒரு விசுவாசியாக நாம் எப்படி செய்யப்பட்டிருக்கிறோம், நமக்குள்ள என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு வசனம் படிப்போம், கலாத்தியர் 5:16 16 பாத்தீங்கன்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஒரு விசுவாசிக்குள்ள மாம்சம்னு ஒரு காரியம் இருக்கு, ஆவின்னு ஒரு காரியம் இருக்கு. இந்த ரெண்டு காரியமும் ஒன்னுக்கு ஒன்னுக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருக்கு. இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ஒரு விசுவாசி, ஒரு விசுவாசி யாரு, இந்த போராட்டம் இருக்கிறவன் தான் ஒரு விசுவாசி. என் பையன் கிட்ட ஜான், இந்த மாதிரி போராட்டம் உனக்குள்ள இருக்குதா, அந்த மாதிரி என்ன, இந்த மாதிரி போராட்டமே எனக்குள்ள இல்லை அப்படின்னு. உண்மைதான், ஒரு அவிவிசுவாசிக்குள்ள ஆண்டவரை நம்பாதவர்களுக்கு, இன்னும் பணம் திரும்பி ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த போராட்டம், அவங்ககிட்ட இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், மாம்சம். அதன்படி தான் அவங்க கேட்பாங்க, நடப்பாங்க. அவங்களுக்குள்ள போராட்டமே இருக்காது. யாருக்கு மரஜன்ம அடைந்து பரிசுத்தாவின் வரம் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு தான் இது ரெண்டு போராட்டம். ரெண்டு பேர் ரபேக்கா வயசுல ஈசாக்கும் யாக்கோபும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இந்த போராட்டம் அவங்களுக்குள்ளதான் இருக்கும். அந்த போராட்டம் எப்படி வெளிப்படுதா, அந்த வசனம் என்ன சொல்லுது, எப்படி வெளிப்படுது, நீ அந்த தொடர்ந்து படிங்க 17வது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாயும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாயும் இச்சிக்கிறது, அதனால நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இந்த வருஷத்துல நான் பைபிள் படிச்சு முடிச்சிருந்தான் பார்க்கிறேன், ஆனா செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரியம் செய்ய முடியாமல் போச்சு. நாளைக்கு ஒரு மணி நேரம் உட்காந்து பைபிள் படிச்சிருந்தான் பார்க்க, ஜெபம் பண்ணிருந்தான் பார்க்க, காலி எழுந்திருக்கிறேன், சீக்கிரம் ஜெபம் பண்ணல, இல்லை ஈவினிங் பண்ணலான்னு பார்க்கறேன், ஈவினிங் பண்ணலான்னு பார்த்தா ஈவினிங் முடிஞ்சு போய் அடுத்த நாள் வந்துருச்சு. செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை செய்யாதபடிக்கு நம்மளை செய்கிறதுக்கு காரணம் என்ன, இது ரெண்டும் நமக்குள்ள போராடுறதுனால தான். அநேக காரியங்களுக்கு செய்ய வேண்டும். இதே பேரலாக இதே சத்தியத்தை சொல்லுகிற இன்னொரு வசனம் வந்து ரோமர் 7:15, அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, நான் செய்கிறதை எனக்கு சம்மதி இல்லை, நான் செய்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் சொல்ற. நமக்குள்ள ஒரு மாம்சம் என்ற ஒரு மாம்ச இயற்கை இருக்கிறது, ஆவி இருக்கிறது, இது ரெண்டும் போராடிக்கிட்டே இருக்கு. அந்த போராட்டம் எப்படி வெளிப்படுதான், நாம் என்ன செய்யணும்னு விரும்புறோமோ அது செய்ய முடியாதபடிக்கு, நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு இருக்கிறோமோ அதை செஞ்சு தொலைக்கும்படிக்கு நம்ம வாழ்க்கை ஓடுதான். அதுதான் அந்த சத்தியம் சொல்லு. இதுதான் ஒரு விசுவாசம். இப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு பலவந்தம் தேவை. ஏன் நான் இப்படி இருக்கிறேன், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளேயும் இந்த போராட்டம் இருக்கு. இந்த போராட்டம் என்ன பண்ணுது, ரெண்டு காரியத்தை பண்ணுது நமக்குள்ள. ஒன்று, நம்மளுக்குள்ள இச்சைகளை உருவாக்கி இச்சையை ஏற்படுத்தி, ஏன்னா இச்சை தான் எல்லா பாவத்துக்கும் ஆரம்பம் இல்லைங்களா, ஏன்னா அவன் அவன் தன்னுடைய சொந்த இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு இச்சையானது கர்ப்பம் தவித்து பாவத்தை பிறவிக்கிறதுன்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா. முதல்ல இச்சை தான் ஆரம்பிக்கிறது, இச்சையிலிருந்து தான் பாவம் வருது. ஒரு பக்கம் இந்த மாம்சம் என்ன பண்ணுதான், நமக்குள்ள இச்சையை ஏற்படுத்தி, மாம்ச இச்சைகளை ஏற்படுத்தி பாவத்துக்கு நம்மளை தள்ளுகிறதுக்கு இது உதவு. நம்மளை பாவம் செய்ய வைக்கிறது இந்த இச்சை தான், இந்த மாம்சம். ரெண்டாவதாக இதுதான் ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுல நம்ம படிச்சதும் இல்லை ரொம்ப தந்துரும், நாம் ஆவிக்குரிய காரியங்களை கடமைகளை கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தாதபடிக்கு மிகப்பெரிய பலவந்தமான தடையை ஏற்படுத்துறது இந்த மாம்சத்தினுடைய வேலை. ரெண்டு காரியம் இது செய்யும், நம்மளை பாவத்தில் தள்ளுது, நம்ம ஆவிக்குரிய சாதனங்களை கிருபையின் சாதனங்களை ஜெபம் பண்றது பைபிள் படிக்கிறது அதெல்லாம் நாம் ரெகுலராக நல்லபடியா செய்யாதபடிக்கு நமக்கு தடை ஏற்படுத்துகிறது. ஏங்க இதான் காரணம், இதான் அழமான காரணம். ஏன் நான் வளர மாட்டேன்றேன். சங்கீதம் 1 எவ்வளவு நல்லா சொல்லுது, பாக்கியவான் இரவு பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமாயிருந்து தண்ணீர் கால் நண்டை நடப்பட்ட மரம் போல் அவன் காலத்தில் கனி கொடுத்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு பாக்கியவான வாழ்க்கை ஏன் இல்லாத இருக்கிறது காரணம், ஏன் அடிப்படை காரியங்கள்ல நான் ஒழுங்கா இல்லாததுக்கு காரணம், வேதம் படிக்கிறது ஜபம் பண்றது பாவத்தை மேற்கொள்றதுக்கு காரணம் என்ன, இல்ல நமக்குள்ள இருக்கிற இந்த துரோகி தான், இந்த திருடன் தான், நமக்குள்ள ஒரு ஆபத்து இருக்கு, ஒரு டேஞ்சர் இருக்கு, ட்ரோஜன் ஹார்ஸ்ன்னு இந்த இதுல சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கதை ட்ராய் என்ற ஒரு ஊரை போய் திருடிட்டு வரணும்னு ஒரு பொம்மை மாதிரி ஒரு குதிரையை பண்ணி உள்ள சோல்ஜர்ஸை வச்சு அனுப்பிச்சிட்டாங்க, உள்ள சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அது நல்லா இருக்குதே பொம்மைன்னு உள்ள கூப்பிட்டு வந்துட்டாங்க, ஆனால் உள்ள வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க அந்த சோல்ஜர்ஸ். அதை மாத்தா நம்ம உள்ள நாசம் பண்ணக்கூடிய நமக்கு சத்ரு நமக்குள்ளதான் இருக்கான், உள்ளுக்குள்ள சத்ரு இருக்கிறானே தெரியாதவங்க என்ன ஆவாங்க, அழிஞ்சு தான் போவாங்க. அந்த சத்ருவை என்னைக்கு இனம் கண்டு கொள்ளுகிறோமோ அது சத்ருன்னு பார்த்து டீல் பண்றோமோ அப்பதான் நம்ம அதுல இருந்து பொழைக்க முடியும். நமக்குள்ள ஒரு சத்ரு இருக்கிறான், அதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. நீ ஏன் இப்படி இருக்கிற, ஏன் நீ செய்யணும்ன்றத செய்ய முடியாம இருக்கிற, ஏன் செய்யக்கூடாதுன்றத செஞ்சு தொலைக்கிறதுக்கு காரணம் உனக்குள்ள ஒரு சத்ரு. அந்த சத்ருக்கு பேர் மாம்சம். இந்த போராட்டம் உனக்கு இருக்கிறது, இந்த போராட்டம் வந்து ஆவிக்குரிய காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு என்னை தடை பண்ணுகிறது. எது பலவந்தமா என்னை தடை பண்ணுகிறது, இந்த மாம்சம். எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும் அந்த ஆவிக்குரிய காரியம், எந்த அளவுக்கு நன்மை கொடுக்குமோ அந்த ஆவிக்குரிய காரியம், எந்த அளவுக்கு சுத்தமோ அந்த அளவுக்கு அதிகமாக இந்த மாம்சம் எனக்கு தடை பண்ணும். எவ்வளவு பியூரா இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, அவ்வளவோ அதிகமாக இந்த மாம்சம் தடை பண்ணும், அதை நான் செய்யாதபடி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த போராட்டம் வந்து ஒரு டிவி பார்க்கும்போது வராது, ஒரு கிரிக்கெட் ஆடுறோம் அந்த டைம்ல வராது, ஒரு ஜாலியாக எங்கன்னா ட்ரிப்புக்கு போயிட்டு வரோம் அந்த டைமில் போராட்டம் இருக்காது. எப்போ இந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகும், நம்ம வந்து வீட்டுக்கு வந்து உட்காந்து ஒரு பக்கம் பைபிள் இருக்குது, அந்த பைபிளை எடுத்து கொஞ்சம் நேரம் உட்காந்து படித்தோன்னா ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டோன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் பைபிள் டைம் இருக்குது அங்கே இருக்குது, இந்த பக்கம் டிவி ரிமோட் இருக்குது, அப்போ தான் அந்த இதுவா அதுவா அந்த போராட்டம் நமக்கு வரும் இல்லைங்களா. போராட்டம் ஆவிக்குரிய காரியம் செய்யணும்னு போது தான் போராட்டம் ஸ்டார்ட். உலக காரியங்களே இருக்கும்போது போராட்டம் வராது பாருங்களேன், அது ரொம்ப தந்திரமா வரும், தந்திரமா வரும். ஏன்னா அது வந்து நேராக பைபிள் நான் படிக்கிறது இப்போ இஷ்டம், பைபிளில் படிச்சிருந்தேன் அப்படியெல்லாம் சொல்லாது. அது என்ன சொல்லணும்னா, நீ ரொம்ப டயர்டா இல்லையா, ஒரு நாள்லாம் எவ்வளோ உழைச்சிருக்கிற, உனக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்கு இருக்குது, பாவம் நீ உடம்பெல்லாம் வலிக்குது இல்லையா, இந்த நேரத்தில் உட்காந்து பைபிள் படிக்கணுமா, ரிமோட்டை எடுத்து சோஃபாவில் சாஞ்சுக்கிட்டு ரிலாக்ஸாக அந்த டிவியை கொஞ்சம் பாரு, அப்படித்தான் அது பேசுறேன். ஏன் இது மாம்சம், இந்த போராட்டம் எப்படி வெளிப்படுது, எப்படி வெளிப்படுது பாருங்களேன். இதனால தான் நான் இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் சொன்ன அந்த காரியங்கள் ரொம்ப முக்கியம், அதனால கொஞ்சம் ரிப்பீட் பண்ணோம். சங்கீதம் ஒன்று மனுஷன் போட்டிருக்கு, அவன் பாக்கியவான், அந்த பாக்கியவானுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க சபிக்கப்பட்டவங்க இல்லைங்களா, பாக்கியவானுக்கு ஆப்போசிட் சபிக்கப்பட்டவங்க பாக்கியவான். ஏன்னா அவன் தியானம் பண்ணுறதுனால, தியானம் பண்ணுறதுனால சபிக்கப்பட்டவன். ஏன் அவன் சபிக்கப்பட்டவன், எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் அவனுக்கு பயனே இல்லை, ஏன் தியானம் பண்ணுறதில்ல, அடிக்கடி பாவத்தில் தான் உழுந்து போகிறான், உலக கவலைகள்னால் நிரம்பி இருக்கிறான், நன்றியே இல்லை இருதயத்தில், ஆவிக்குரிய ஆசைகளே இல்லை, தியானம் பண்ணாததுனால இந்த சாபங்கள்லாம் வாழ்க்கையில் இருக்கு பாருங்களேன். நம்ம ஏன் பாக்கியவானா இல்லை, காரணம் இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடு. இது எப்படி வேலை செய்யுதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்களேன், எப்படி வேலை செய்யுது. முதலாவது மான் பாவத்தில் நம்மளை தள்ளுது, ஆவிக்குரிய கிரியைகளை கடமைகளை செய்யாத படிக்க நம்மளுக்கு எப்படி தடை பண்ணுதுன்னா, ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு இருக்கிற பாடி, நமக்கு இருக்கிற சரீரம் வந்து அது வந்து இந்த மாம்சம் இயற்கை, பாவ மாம்ச இயற்கையோடு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கு. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நமக்கு இருக்கிற பாடி வந்து மாம்சத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணும், ஆவிக்கு ஹெல்ப்பே பண்ணாது. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கூட்டு கூடிக்கிட்டு நம்ம ஆத்மாவை அழிக்கணும்னு திட்டம் கொண்டிருக்கிறாங்க. நம்ம பாடி நம்ம ஆத்மாவுக்கு ஹெல்ப் பண்றது இல்ல, நம்ம பாடி நம்ம மாம்சத்தோடு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆத்மா நன்மை அடையாத படிக்கு, ஆத்மால வளராத படிக்கு எப்பவும் தடை பண்றதுதான் நம்ம சரீரத்துக்கு வேலை. அதனால என்ன பண்ணுதுன்னா, இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக எப்படி இச்சித்து வெளிப்படுதுன்னா, பல விதத்தில் வெளிப்படுது. யோசிச்சு பாருங்க, சில உதாரணங்கள் நம்ம சொல்லி பார்ப்போம் எப்படி. அதனாலதான் ஒரு ஏன் இந்த மாம்சம் இந்த சரீரம் வந்து பாவத்தினால் கரப்பட்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் விசுவாசிகள் பவுலும் சரி, இந்த மரண மாம்சத்திலேருந்து நான் எப்போ தப்புவேன், இந்த கூடாரம் விட்டு போகணும்னு விரும்புகிறேன். ஏன்னா இது நம்ம ஆத்மாவுக்கு ஹெல்ப் பண்ற சரீரம் அல்ல, இது ரெண்டும் மாம்சமும் நம்முடைய சரீரம் ஒன்று சேர்ந்து நம்மளை அழிக்க பார்க்குறது. எப்படி, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் வீட்டுக்கு, காலையில் வந்து போயிட்டு இப்போ தான் வந்திருக்கிறோம், காலிலேருந்து பைபிள் படிக்கலை, இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் 15 minutes இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்ணும்போது அங்கே பைபிள் ஒரு 15 நிமிஷம் பைபிளை படித்து ரெண்டு வசனங்களை படித்து அந்த வசனங்களையே தியானிச்சுக்கிட்டு இருந்தோன்னா சாயந்தரம்லாம் எவ்வளோ ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது தானே ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு, ஆவி இருக்கும், நமக்கு எவ்வளோ சமாதானமாக இருக்கும், எந்த பாவத்தையும் தப்பான பேச்சும் பேசாமல் நல்லா இருப்போமே, அதெல்லாம் நினச்சி எடுக்கலாமா வேணும் படிக்கலாமா, அந்த யோசனை வருது இல்லைங்களா. ஆவியிலேருந்து வருது இன்னொரு யோசனை வருது, ஐயோ நீ காலையிலேருந்து எவ்வளோ டயர்டாக வேலை செஞ்சுருக்க, உடம்பெல்லாம் களைப்பா இல்லையா உனக்கு, காலையிலேருந்து வேலை உனக்கு எவ்வளோ கஷ்டம் காலையிலேருந்து, இப்போ போய் திடீர்னு ஏன் பைபிளை படிக்கணும், உட்காந்து நீ கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கக்கூடாதா, கொஞ்ச நேரம் ரிமோட்டை எடுத்துட்டு மொபைலில் எடுத்து, மொபைல் அந்த டைமில் தான் டங் டங் டங்னு மூணு சவுண்டு வருது, வாட்ஸ்அப் யாரோ என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்க, ரெண்டு வீடியோ பார்க்கக்கூடாது, அப்படி ரொம்ப உடம்பு டயர்டாக இல்லை அப்படின்றோம். சரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரெகுலராக என்ன பண்ணுறது அப்படின்னு பைபிளை எடுத்துக்கிறோம், இன்னும் உடனே மொபைல் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா ரிமோட்டை எடுத்துக்கிறோம், உட்காந்து அதை பார்க்குறோம். பார்த்து 15 நிமிஷத்துக்கு டயர்டு நமக்கு, இந்த மொபைல் எடுத்துக்கிட்டு இல்லை ரிமோட் எடுத்துக்கிட்டு 2 மணி நேரம் டயர்டே தெரியல. சிரிக்கிறோம், ஜாலியா இருக்குது, ஜோக்ஸா பாக்குறோம், 2 மணி நேரம் டைம் போனதே தெரியல, உடம்பு டயர்டும் தெரியல. ஏன் அப்படி ஆச்சு? 2 மணி நேரம் போயிடுச்சு, 15 நிமிஷம் பைபிள் என்னால படிக்கிறதுக்கு டயர்டு வந்துச்சு. ஏன் வருது தெரியுமா? இது வந்து இந்த மாம்சமோ நம்முடைய சரீரமோ கூட்டு சேர்ந்துக்கிட்டு மாம்ச ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது. இப்படித்தான் வெளிப்படுத்தி டயர்டா இருக்கிறோம். உடம்பு இப்போ பைபிள் படிக்கல. ஏன்னா என்ன எவ்வளவு ஆவிக்குரிய காரியம் செய்ய போறோமோ இந்த மாம்சம் நம்முடைய சரீரத்தை பயன்படுத்தி சரீர கலைப்போ ஒரு காரணமாக சொல்லி நம்மள தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. யோசிச்சு பாருங்களேன், 2 மணி நேரம் டிவி உன்னால பார்க்க முடியுது, 15 நிமிஷம் பைபிள் படிக்கிறதுக்கு ஏன் உனக்கு டயர்ட் ஆகுது? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இதுதான் மாம்சத்தின் வஞ்சனை, சரீரத்தை பயன்படுத்துது. இதை நாம் அடையாளம் பார்த்து பலவந்தமா இதை நாம் எதிர்கொள்ளலனா தொடர்ந்து வாழ்க்கையெல்லாம் கிருபையில வளர முடியாம, தேவராஜ்யத்துல வளர முடியாம நம்ம போக போறோம். இன்னொரு விதத்துல பாருங்களேன், எப்படி மாம்சம் ஆவிக்கு விரோதமா இச்சிக்குது. காலையில் எழுந்திரிச்சு பைபிள், சரி நைட்டு தான் டிவியை பார்த்து முடிச்சிட்டோம், என்ன பண்றது, போச்சு ஒரு நாள். காலையில் எழுந்திரிச்சு பைபிளை படிக்கலாம் அப்படின்னு எழுந்திரிச்சு உக்கார, உக்காந்த உடனே என்ன ஆகுது, 101 காரியங்கள் செய்யணும்னு மனசுல வருது. ஒரு 1/2 மணி நேரம் பைபிளை படிச்சுட்டு போலாம் இல்லையா, ஜபம் பண்ணிட்டு போலாம் இல்லையா. இல்லை, இன்னைக்கு அங்கே பில்லு கட்டணும், இன்னைக்கு அங்கே பார்க்கணும், குடும்பத்தில் பார்க்கணும், வேலை பார்க்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது. ஆண்டவரை கனவீனம் பண்றது, இன்னைக்கு வேலைக்கு போகணும், நான் வேலையில் எவ்வளோ டியூட்டிஸ் இருக்குது அங்கே போய் பண்ணணும், இன்னைக்கு பில்லை கட்டணும், பொழுதையை பார்க்கணும், அதை பார்க்கணும், வீட்டில் எவ்வளோ வேலை. 100 கணக்கான காரியங்கள் நம்ம மனசில் வந்து 1/2 மணி நேரம் செய்ய வேண்டிய ஜபத்தை 2 நிமிஷத்தில் செஞ்சுட்டு ஓடும்படிக்கு, எந்த பயனும் அதில் அடையாமல் ஓடும்படிக்கு நம்மளை செய்ய வைக்கிறது மாம்சம் ஆதிக்கு விரோதமாக இச்சிக்கிற ஒரு வெளிப்பாடு. ஏன் அது சரீரத்தை மூளையை பயன்படுத்தி நம்மளை அப்படி செய்யுது பாருங்களேன். காலையில் அப்படி ஆகுது, அவ்வளோ வேலைகள் நமக்கு இருக்கே அதெல்லாம் முடிச்சுட்டு போட்டுங்க. சரி, காலையில் வேலை இருக்குது அதனால படிக்க முடியல, ஈவினிங்கு டயர்டாக இருக்குது அதனால படிக்க முடியல. இன்னொன்று நமக்கு சொல், இப்படியே போச்சுன்னா நீ என்ன ஆவுறது, எப்போ தான் நீ வளர போற, நமக்கு என்ன சொல்லி தெரியுமா, அது உனக்கு ஒரு வசதியான டைம் வரும், அப்போ நீ நிறைய பைபிளை படிப்ப, அப்போ நீ ரொம்ப வளரலாம். அது மாம்சம் நமக்கு சொல்லி கொடுத்துது. ஒரு வாட்டி பவுல் வந்து பிலிக்ஸ் இருந்த ஒரு அரசனுக்கு அவருக்கு சொல்லி, கவர்னருக்கு அவர் பிரசங்கம் பண்ணார், நியாய தீர்ப்பு வரப்போதே உன் ஆத்மா எந்த நிலையில் இருக்குது, நியாய தீர்ப்பு ஆண்டவர் ஒன்று நியாய தீர்ப்பாரு அப்படின்லாம் சொல்லும் போது பிலிப்ஸ்க்கு ரொம்ப பயம் எடுத்துருச்சு. பயம் எடுத்துட்டு அவர் என்ன சொன்னார், நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லலை, கேட்க மாட்டேன்ல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, போலே போய் வா, எனக்கு சமயம் வாய்த்த போது இந்த காரியங்கள் என்ன, ராஜ்யத்தை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், எவ்வளோ விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதெல்லாம் சால்வ் பண்ணும், நான் எனக்கு கன்வீனியன்ட் டைம், வசதியான டைம் கிடைக்கும் போது நான் அவனை கூப்பிடுறேன் அப்படின்னாரு. என்ன ஆச்சு தெரியுமா, அவருக்கு சாவரத்துக்கு தான் சமயம் கிடைச்சிச்சு, நியாய தீர்ப்பில் போய் நிற்கிறது அந்த டைம் வரவே வராது. இது மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சித்து நம்மளை ஏமாத்துகிற ஒரு தந்திரம். நமக்கு அந்த டைம் வரவே வராது, கன்வீனியன்ட் டைம் வரவே வராது. இப்படித்தான் இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படித்தான் நம்மளை ஏமாத்துது, இப்படித்தான் நம்மளை ஏமாத்துது. என்ன, காலையில் எந்திரிக்கும் போது ஒரு 1/2 மணி நேரம் வேத வசனத்துல நம்ம மைண்ட் பிக்ஸ் பண்ணி, ஏன்னா வேத வசனத்துல ஜபத்துல எல்லாம் நம்ம நன்மை பெறணும்னா எங்கேயோ 100 கணக்கான யோசிச்சுக்கிட்டு ஒரு தூங்கிக்கிட்டே கொரட்டை விட்டுட்டு ஒரு ஜபம் பண்ணிட்டு போறதுனால எந்த நன்மையும் நமக்கு ஏற்பட போறது. நம்ம மைண்ட் பிக்ஸ் பண்ணி தீவிரமா ஜபம் பண்ணி வேத வசனத்தை கவனிச்சா தான் நன்மை வரும். அது பண்ணாதபடிக்கு காலையிலே நிறைய வேலைகள்னு சொல்லிடுது. சரி, காலையில் அதனால 2 நிமிஷம் அடிச்சுட்டு போயிடுறோம், ஈவினிங் வரோம் டயர்டுன்னு சொல்லிடுது. இதே மாதிரி ஓடுது நாட்கள். எழுப்பமா படிப்பேன்னா எனக்கு ஒரு கன்வீனியன்ட் டைம் வரும்போது, அடுத்த வருஷத்துலேருந்து நான் பைபிள் ரெகுலராக படிக்கிறேன், இந்த வருஷம் போயிடுச்சு, அடுத்த வருஷம், அடுத்த வருஷம், இதே மாதிரி ஓடி 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 நம்ம வாழ்க்கையெல்லாம் நாம் பாக்கியவான், சங்கீதம் 1 பாக்கியவான் ஆகாதபடிக்கு நம்மளை மாம்சத்துக்கு விரோதமாக ஆவிக்கு விரோதமாக மாம்சம் இச்சித்து நம்மளை வஞ்சித்து வருகிறது. பாருங்களேன், இதைத்தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், இதெல்லாமே தான் இந்த பிரின்சிபல் உடைய கொள்கை. ஏ நாம் செய்ய வேண்டும் என்ற காரியங்களை செய்யாதபடிக்கு, நாம் செய்யக்கூடாத வெறுக்கிற காரியங்களை செய்யும்படிக்கு நம்மளை செய்கிறதுக்கு காரணம் இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறதுனால தான். ஆகவே முதலாவது நாம் இதுல இருந்து தப்பணும்னா நமக்கு நாமளே பலவந்தமா இருந்தா தான் இதுல இருந்து தப்ப முடியும். பலவந்தமா இருந்தா தப்ப முடியே, நமக்குள்ள ஒரு துரோகி, நம்ம இதயத்துல ஒரு துரோகி இருக்கிறது, ஒரு ட்ரோஜனார்ஸ், ஒரு தந்திரமான ஒரு துரோகி. அதை நம்ம பொத்தி வளர்த்தோம்னா, அது பேச்ச நம்ம கேட்டோம்னா, நம்ம நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவிய அவிக்காம நமக்குள்ள இருக்கிற ஜீவ கிருபைய அது நெருக்கி கொள்ளாம அது விடாது. அருகில் மாம்சம் அப்படி, ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு பார்ட்டி, ரெண்டு பார்ட்டி இருக்கிறாங்க, ஒரு பிஜேபி காங்கிரஸ் மாதிரி நமக்குள்ளேயே ஒரு பிஜேபி காங்கிரஸ் அடிச்சுக்கிற பிஜேபி காங்கிரஸ் இருக்கிறாங்க. இந்த பார்ட்டி பிஜேபி பார்ட்டி நம்மளை ஜெபிக்க விடாது, நம்மளை பயிர் படிக்க விடாது, நம்ம என்ன செய்யணுமோன்னு விரும்புகிறோமோ ஆவிக்குரிய காரியங்கள் அது செய்ய விடாது. நமக்குள்ள அடிச்சுக்கிற ஒரு பார்ட்டி இருக்குது, அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்குள்ள இதை பேச்ச நம்ம கேட்டோம்னா நம்ம அழிஞ்சுதான் போகும். இதை எப்படி டீல் பண்ணுறது? முதலாவது பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா, இது ரெண்டு நமக்குள்ள இருக்கு, இதனால தான் நம்ம செய்யணும்ன்றதை செய்யாம போறோம். இதை எப்படி நம்ம டீல் பண்றது அப்படின்னா, முதல் ரெண்டு காரியங்களை மூலமா டீல் பண்ணலாம். முதலாவது, இப்படி ஒரு பிரச்சனை எனக்குள்ள இருக்கு, இது என்ன என்பதை நான் அடையாளம் கண்டு கொள்ள தெரிஞ்சுக்கணும். அங்கத்தான் ஆரம்பிக்கிறதே இல்லை. இதை நான் உணரணும், இதை நான் ரெக்கக்னைஸ் பண்ணி அடையாளம் கண்டு கொள்ளணும். எனக்குள்ள மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறதுன்றத அடையாளம் கண்டு கொள்ளணும். இந்த மாம்சம் என்னை அழிக்காம விடாதுன்றத அடையாளம் கண்டு கொள்ளணும். அது எவ்வளவு அமேசிங் தெரியுமா, அதை பார்க்கும்போது இது மாம்சம் இது ஆவின்றத அடையாளம் நம்ம பார்க்கும்போது தான் அதை பத்தி விழிப்புணர்வே நமக்கு வரும். இல்லைன்னா எல்லாமே ஒரு குழப்படி ஒரு காரியம் தான். மாம்சம் ஆவி இது ரெண்டும் நமக்குள்ள இருக்குது, ரெண்டும் வேலை செய்யுது. இதை நம்ம அடையாளம் கண்டுகொள்ளா இது நம்மளை அழிச்சிரும். எப்போ ஒரு அடையாளம் கண்டுகொண்டா தான் நம்ம பலவந்தமா இருப்போம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு யாரோ வராங்கன்னா, அந்த வரவன் வந்து ரொம்ப பெரிய ஆஃபர்ல வரான், நமக்கு ரொம்ப நன்மை செய்ய வரான், நமக்கு ரொம்ப வேண்டிய பொருளை விற்க வரான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை நினைச்சோம்னா அவனை தாராளமா வீட்டுள்ள கூப்பிட்டு சோஃபால உட்கரைச்சு பேசுவோம். ஆனா அவன் நம்மளை ஏமாத்த வரான், நம்ம வீட்டுல எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வீடை திருடுறதுக்கு வரான். அவன் பெரிய ஃப்ராடுன்றதை எப்போ அடையாளம் கண்டு கொள்றோமோ, அவன் வராதபடிக்கு எவ்வளோ தடை பண்ண முடியுமோ எவ்வளோ பலவந்தமா கேட்டுக்குள்ளேயே விட மாட்டான். நம்ம இதெல்லாம் நியாயமானது, இந்த சரீரம் சொல்றது, இந்த மாம்சம் சொல்றதெல்லாம் நியாயமானது கரெக்டானதுன்றதே நினைச்சுக்கிட்டு போனோம்னா இதுக்கு விரோதமா எந்த விதமான பலவந்தமும் நம்ம வாழ்க்கையில வராது. அப்படியே தான் போயிட்டு பாருங்கள, முதல் ரெக்கக்னைஸ். அதனால தான் கலாத்தியர் ஆறில் அவர் என்ன சொல்கிறாரு, மோசம் போகாதீர்கள், ஏமாந்து போகாத, ஏமாந்து போகாத. உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கு, இது வஞ்சிக்கிற மாம்ச இச்சைகள் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கு, மோசம் போகாத. ஏன், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், தன் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஏமாந்து போவாத. எத்தனை நாள் தான் நீ ஏமாந்து போவ? இந்த மாம்ச பேச்ச சரீர பேச்ச கேட்டுக்கிட்டு ஏமாந்து போவாத. நீ மாம்சத்துக்கென்று விதைச்சுக்கிட்டு வர, எத்தனை வருஷம் விதைச்சுக்கிட்டு வந்திருக்கிற, அதனால என்னத்தான் அறுக்க போற, அழிவு தான் வரப்போகுது. ஆனா ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஜீவனை அறுப்பானதுனால தான் ஏமாந்து. முதலாவது நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும், இது ஆவி இது மாம்சம்ன்றத ரெக்கக்னைஸ் பண்ணணும். ரெண்டாவதாக, வேதத்தில் போட்டிருக்கிற முதலாவது பிரின்சிபல் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி இதுல இருந்து எச்சரிக்கை அடையணும், இதுல இருந்து ஜாக்கிரதை அடையணும், இதுல இருந்து நான் வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு அறியணும். ரெண்டாவது பிரின்சிபல், வேத ஆயுதங்களை எடுத்து வேத பார்வையோடு இதுக்கு விரோதமாக பலவந்தமா நான் போர் செய்யணும். அங்கதான் கிறிஸ்தவ போர் இருக்கு. முதலாவது அடையாளம் பார்த்து, ரெண்டாவதாக இதுக்கு விரோதமாக பலவந்தமாக வேத ஆயுதங்களோடு நான் போர் செய்யணும். எப்படி செய்யணும்ன்றத நான் சொல்றேன் உங்களுக்கு சில காரியங்கள் பாருங்க. இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன். இப்ப பாரு அருமையானவர்களே, ஆசீர்வாதம் கேளுங்கள், ஆசீர்வாதம் அப்படின்னு குடுக்குடுக்கு பாருங்க, கலந்து பேசிட்டு. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் பிள்ளைகளுக்கு தான் யூஸ்ஃபுல் இல்லைங்களா. இது பாருங்க, இதுவே நம்ம கேட்கறதுக்கு கஷ்டம்ன்றதுக்கு காரணமே நமக்கு இருக்கிற மாம்சம் ஆவிக்கு விரோதமா போராடுதுன்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம் இல்லைங்களா. ஏன்னா இந்த மாதிரி லெசன் எல்லாம் கேட்கறதுக்கு விருப்பம், கவனமா கொஞ்சம் கேளுங்க. ரெண்டாவது, எப்படி இதுக்கு போராடுறது? மாம்சம் நம்மளை வஞ்சிக்கிறது. ஒன்னு பேதுரு 2:11 மாம்சம் எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். ஆத்மாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க. இந்த மாம்சம் என்ன செய்தான்? ஆத்மாக்கு விரோதமா போர் செய்தான். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்குதான் ஒண்ணும் தெரியல, உள்ள போர் நடந்துகிட்டு மாம்ச ஆத்மாவை வத்தி உயிரெல்லாம் எடுத்து போர் செஞ்சு அதை அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணும் தெரியாது நமக்கு. அதை ரெக்கக்னைஸ் பண்ணு. ஆத்மாக்கு விரோதமாய் போர் செய்து மாம்ச இச்சை அதை விட்டு உடனே விலகு. அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காது. அது ஆத்மாவை கொல்லுது. எப்படி அதை கொல்லுது? மாம்ச இச்சைகள் வளர 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 ஆத்மா கொன்னு பலவீனம் அடைந்து கொன்னு போகுது. அது தொடர்ந்து விட்டேன்னா, அது வெற்றிகரமா வளர்ந்துச்சுன்னா ஆத்மாவை நித்தியமா கொன்னுடும். மாம்சை வெளியில ஒன்னும் தேவையில்லை உனக்கு. உன் சொந்த மாம்சமே போதும் உன் ஆத்மா வலிக்கிறது. இந்த மாம்சத்துக்கு ஆத்மா ஆவிக்கு விரோதமா போர் செய்கிற இந்த மாம்ச இச்சைகள் போதும் உன்னை அழிச்சு போட்டு நரகத்துக்கு தள்ளுறதுக்கு. அது உள்ள நடந்துகிட்டு இருக்கு. மாம்ச இச்சைகளுக்கு விரோதமாய் போர் செய்யுங்க. எபேசியர் 4:22 டிசீட்ஃபுல் லஸ்ட், இதுக்கு பேர் என்னன்னா வஞ்சிக்கிற பொய் சொல்லுகிற இச்சைகள். ரெகுலராக நமக்கு நம்ம உடம்ப வச்சுக்கிட்டு நமக்கு பொய்ய ஓதிக்கிட்டு இருக்கிறது தான் இது வேலை. இன்னைக்கு டயர்டா இருக்கிற இன்னைக்கு எவ்வளவு வேலை நீ செய்யணும்? ஜபம்லாம் படுறதுக்கு நேரம் இல்லை, பைபிள்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எவ்வளோ நமக்கு பொய் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் இது வேலை. ஆவிக்குரிய கடமைகளை நாம் செய்யாதபடிக்கு தள்ளி போடுறது தான் இதனோட வேலை. பாருங்களேன், பொய் சொல்லுகிற மாம்ச இச்சைகள் இது எப்படி நம்மளை பொய் சொல்லுது? ஆவிக்குரிய கடமைகளை ஒரு பக்கம் செய்ய விடாம இன்னொரு பக்கம் மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடு. இச்சைகளை வளர்த்து இந்த பாவத்தை செய்ய எவ்வளோ இன்பம் உனக்கு கிடைக்குது, எவ்வளோ ஆனந்தம் உனக்கு கிடைக்குது, அவ்வளவு சந்தோஷம். ஆனா ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. கிடைக்குதா? பாவம் செஞ்சதுனால என்ன கிடைக்குது? அந்த அந்த கொஞ்சம் அனித்தியம், ஒரு செகண்ட் ஒரு அந்த அனித்தியமான பாவ சந்தோஷம் அது 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 கேள்படுது. அதை முடிஞ்ச பிறகு என்ன? குற்ற உணர்வு, வெக்கம், அவமானம், வேதனை, ஆண்டவருடைய சிக்ஷ, நிம்மதி இல்லை. குடும்பம் நம்மளை பாதிக்கிறது இல்லாம நம்ம பாவங்கள் நம்ம பிள்ளைகளையும் பாதிக்கும் இல்லைங்களா? அவ்வளோ பயங்கரம் ஏற்படுது. ஆனா இந்த மாம்ச இச்சை என்ன பண்ணுது? நமக்கு பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி பாவத்தில் உழுவ வைக்கிறது, நம்மளை வஞ்சிக்குது. வஞ்சிக்கிற மாம்ச இச்சைகள் பாருங்களேன், ஏன் அது கொடுக்குற இன்பங்கள் இன்பமே இல்லை. இன்பம் எது தெரியுமா? விசுவாசிக்கு இன்பம் எது? கொலோசியர் 3:1 அவர் சொல்றாரு, ஒரு விசுவாசிக்கு இருக்கிற இன்பம் ஆவிக்குரிய சொல்லி முடியாத பரம இன்பம். என்ன இன்பம்? நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமி கடுத்தவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். உங்களுக்கு பரம பெரும்போம் நிரந்தரமான திருப்தி அளிக்கக்கூடிய ரட்சிப்பின் இன்பங்கள் ஆண்டவர் கிறிஸ்து உங்களுக்காக வச்சிருக்கிறார். அதை நீங்க அனுபவிச்சு டேஸ்ட் பண்ணுங்க. ஆவிக்குரிய இன்பங்களை தேடுங்க, ஸ்பிரிச்சுவல் ஜாய்ஸை தேடுங்க அப்படின்னு. அதை நீங்க ருசி பாருங்க. சீப்பான ஒரு வாந்தி வரக்கூடிய ஒரு அற்பமான மாம்ச இன்பங்கள் இல்லை. எங்க பாஸ்டர் ஒரு உதாரணம் சொல்லுவாரு. அவர் வந்து சின்ன வயசுல ரொம்ப ஏழை ஸ்கூல்ல படிச்சதுனால அவருக்கு அந்த ஸ்கூல்ல வந்து எங்க ஸ்கூல்ல அப்படித்தான் இருந்துச்சு. இளந்த பழம் வைப்பாங்க சரிங்களா, இளந்த பழம், அதுல கொஞ்சம் பூச்சிங்கெல்லாம் இருக்கும். அந்த இளந்த பழத்தை இஷ்டத்துக்கு பேக்ல எல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டுனே இருப்பாராம். எப்போ பார் சாப்பிட்டு இருப்பாராம். ரொம்ப அவருக்கு பிடிக்குமா இளந்த பழம். அப்புறம் அங்கே ஜூஸ், கரும்பு ஜூஸ் விற்குமா, அந்த கரும்பு ஜூஸ் தான் வாங்கி குடிப்பார். அதுதான் டெய்லி என்ஜாய்மெண்ட்டாக ஸ்கூலுக்கு போகிறதே அதுக்கு தான். ஆனால் அவர் வளர்ந்து பெருசெல்லாம் ஆகி ஃபாரின்க்கெல்லாம் போகும்போது ஃபாரின்ல அந்த ஜூஸ், இந்த ஜூஸ், அந்த மில்க் ஷேக்கு, ஃபட்ஜ் என்னன்னு ஓருக்கும் அதெல்லாம் வாங்கி ரெகுலராக குடிச்சு வேலைக்கு போகும்போது அது குடிச்சு குடிச்சு அதெல்லாம் ருசி பார்த்த நாக்கு, அப்போது ஹையர் ஜாய்ஸ், பெரிய இன்பங்களை ருசி பார்த்த நாக்கு திருப்பி ஊருக்கு வரும்போது இளந்த பழம் வாங்கி சாப்பிட்லான்னு போனார். எவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை போய் வாங்கி வாயில வச்சு வாந்தி கொமட்டுதான். சரி இதையா நான் இவ்வளவு இன்பமா? ஏன்னா அவருடைய நாக்கு வேற பெரிய இன்பங்கள், பெரிய இது ஜூஸ் அதெல்லாம் குடிச்சு குடிச்சு பழகி போனதுனால இப்போ இது கொமட்டு. என்னடா இதுவா நம்ம இவ்வளவு இன்பமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சரி அந்த ஜூஸுக்கு கரும்பு ஜூஸ் ஆகுது குடிக்க போலான்னா அப்பதான் போய் பாக்குறாராம். அந்த கரும்பு ஜூஸுக்கு பின்னாடி வந்து பெரிய சாக்கடை ஓடுதான். அந்த சாக்கடை பக்கத்திலேயே அவன் ஜூஸ் கடை வச்சு ஊத்தி ஊத்தி கொடுப்பானான். அதுல இருக்கிற எல்லாம் வந்து அங்க இருக்கிறது, அதை வாங்கி கொமட்டி வா தியானம் குடிச்சு போ அப்படின்னு ஆயிடுச்சான். அதே மாதிரி கிறிஸ்து மேலான இன்பங்கள், உயர்ந்த இன்பங்களை ருசிப்பாருன்னு நம்ம நாக்க கேட்கிறாரு, உயர்ந்த ஆவிக்குரிய இன்பங்களை கேட்கிறாரு. ஆனா நமக்கு என்னதான் இஷ்டம் வருது, இழந்த பலன் தான் இஷ்டம் வருது. சீப்பான வாந்தி எடுக்க வேண்டிய காரியங்கள் நமக்கு ருசியா இருக்கிறது, ருசியா இருக்குது. ஏன், அந்த மேலான இன்பங்கள் ருசியே தெரியாததுனால. மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். இதையா நான் ருசி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதனாலதான் மேலான இன்பங்கள். ஆனா இந்த மாம்ச இச்சைகள் வருதே, நான் என்ன பண்ணணும்? மாம்ச இச்சைகள் வந்தா என்ன பண்ணணும், என்ன சொல்லுது வேதம் தெரியுமா? மாம்ச இச்சைகள் உனக்கு வந்தா அதை கொஞ்சம் அடக்கு, இல்ல அதை போட்டு நல்லா அடி, இல்ல நல்லா உத. அதை சொல்ல என்ன சொல்லுது தெரியுமா? ரொம்ப கொடுமையா ஒருத்தனை ட்ரீட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? அவனை பார்த்தனா கொண்டு போடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ரொம்ப ஆபத்து உனக்கு, அவன் உன்னை ரொம்ப கெடுத்துருவான், அவனை நீ கொல்லலன்னா உன்னை அவன் கொன்னுடுவான். அந்த வார்த்தை தான் வேதம் பயன்படுத்துது. இதே பாருங்களேன், அஞ்சாவது வசனத்துல என்ன சொல்லுது? மாம்ச இச்சைகளை என்ன பண்ணணும் வந்து, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை மாட்டிஃபை அழித்து போடு, கொண்டு போடுறது. அவனை பார்த்தனா கொன்னே போட்டு, அவனை பேச விடாது, அவன்கிட்ட வாதம் பண்ணாத, கொன்னே போட்டு. ஏன்னா அவனை நீ கொல்லல, அவன் ஒண்ணு கொண்டு யோவனை தான் சொன்னாரு. இந்த மாம்ச இச்சைகளை நம்ம கொல்லல, இது நம்ம கொண்டுடும். எந்த அளவுக்கு அது நம்மளுக்கு ஆபத்து, எந்த அளவுக்கு அது மோசம்னா வேதம் அதை கொண்டு போடு, அடிச்சிடு, உதச்சிடு, இல்ல காலில் உத, அது காலி துப்புன்னு கூட சொல்லல, அதை கொண்டு போடு. ஏன்னா அவ்வளோ பயங்கரம் அது, அதுதான் வேதம் சொல்லுது. பாருங்களேன், மாட்டிஃபை அதை கொண்டு போடு. அந்த லிஸ்ட்ல வர்றது முதல்ல எது? செக்ஷுவல் இம்மொராலிட்டி. செக்ஷுவல் இம்மொராலிட்டி ஏன் ஒரு ஆவிக்குரிய ருசிய நாக்க உயிர்த்தெழுந்த விசுவாசியாக கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அந்த ஆவிக்குரிய இன்பங்களை ருசி பார்க்காதபடிக்கு நாக்க மந்தமாக்கக்கூடிய மிகப்பெரிய மாம்ச இச்சை வந்து செக்ஷுவல் இம்மொராலிட்டி. அந்த செக்ஷுவல் இம்மொராலிட்டியில இருக்கிறவன் வந்து அவனுக்கு பரம ருசின்றதுக்கே ருசி பார்க்கவே தெரியாது, அந்த நாக்கே மந்தமாக்கி. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல தான் வருது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல அந்த லஸ்ட், செக்ஷுவல் சின்ஸ், அந்த இச்சை, இச்சையோடு இச்சைக்கு மகனாகிய சுயப்புணர்ச்சி, சுயப்புணர்ச்சினால வருகிற அந்த பாவம், தனியா செய்யற பாவம். இது வந்து ஒரு ஆத்மாவை எந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்களை மேல மேல ஆண்டவர் பிரசங்கத்தினால, ஜபத்தினால, சபையினால மேல மேல உயர்த்த பார்த்தாலும் திருப்பி அவன் அந்த எவ்வளவு மேல போனாலும் கீழே சாக்கடைக்குள்ள குதிச்சு அவனை சாக்கடையில பெறல வைக்கக்கூடியது இந்த செக்ஷுவல் சென்ஸ். எவ்வளவு ஆவிக்குரிய இன்பங்கள் ருசியே தெரியாதபடிக்கு, அவனுக்கு பேசினா அதை பத்தி உணர்வே இல்லாதபடிக்கு செய்யக்கூடியது இந்த செக்ஷுவல் சென்ஸ். முதல் லிஸ்ட்ல தான் போடுறாரு. கிறிஸ்து எங்க இருக்கிறாரோ அந்த இன்பத்தின் ருசியே அவனுக்கு தெரியாதபடிக்கு செய்யக்கூடியது, அதை கொண்டு போடு, விடாத. இந்த இலந்த பழத்தை கொடுத்து இந்த ஈ முக்கிற சாக்கடை நாத்தம் வாந்தி எடுக்கக்கூடிய இன்பங்களையே வச்சிருக்கிறது இந்த செக்ஷுவல் சென்ஸ். இதே இன்பம்னு வச்சிருக்கிறது உனக்கு அந்த ஜூஸ். எவ்வளவு பரம இன்பங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு, அது ருசியே தெரியாதபடிக்கு உன்னை பண்ணி வச்சிருக்கு, கொண்டு போடாத தான் சொல்றாரு. பாருங்களேன், அது பலவந்தமா இல்லைன்னா கொண்டு போட முடியுமா? யோசிச்சு பாருங்களேன், மனுஷ குலத்தை ஆளக்கூடியது ரெண்டு, த கிங் ஆஃப் த லஸ்ட், ரெண்டு காரியங்கள். ஒன்னு செக்ஷுவல் சென்ஸ், இன்னொன்னு அதுல வரல கடைசியில பொருளாசையான விக்கிர ஆராதனை, பொருளாசை. இது ரெண்டையும் கொண்டு போடு உன் உடம்புல. இது கொண்டு போட்டா தான் நீங்க ஏற முடியும் அங்க இருந்து, இல்ல கொன்னாதான் அவனுக்கு அந்த ருசியே தெரியும். இல்லைன்னா ஈ முக்கிய ஜூஸ் வாந்தி எடுக்க வேண்டிய காரியத்தை குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன் தான் சொல்றேன். பரம ருசி ஏன், எப்படி இங்க கொண்டு போடுறது, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிச்சிருக்கோம். நேரம் ஆயிடுச்சு. பாவத்தை கொள்ளுவதுன்னா என்னன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பாவத்தை கொள்றதுன்னா என்ன? ஒரு காரியத்துக்கு பாவத்தை கொள்றதுன்னா அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு உயிர் நம்ம தான், இச்சைகள் தான் கொடுத்துருக்கு. அதுக்கு இடம் கொடுக்க 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 அதுக்கு உயிர் ரொம்ப பலமாயிருச்சு, ரொம்ப உயிர் பலமாகி அது என்ன பண்ணுது, நம்மளே ஆள் எவ்வளோ உயிர் அதுக்கு. சில பேருக்கு அது ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. ஏன் நமக்கு இவ்வளோ பண்ணுது, அதுக்கு உயிர் ஊட்டி 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 நல்லா கொடுக்க வச்சிருக்கிறோம். அதை என்ன பண்ணணும், அதை பட்னி போட்டு அதை சாகடிக்கணும். இதை கேட்குறியா, அதை நான் உனக்கு கொடுக்க, அது கத்தி கேட்குது, எனக்கு இது வேணும் வேணும் வேணும்னு கத்தி கேட்குது. அதை பட்னி போட்டு பசி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பட்டி பட்னி பட்னி உனக்கு கொடுக்க மாட்டேன் கொடுக்க. கில் த சென், கில் த சென், அப்படித்தான் அது கொல்லும். கொஞ்சம் ஆரம்பத்தில் ரொம்ப தொந்தரவு பண்ணும், பசி எனக்கு பசி எனக்கு பசி எனக்கு ஏதாவது பண்ணு ரொம்ப தொல்ல பண்ணு, இல்லை நான் கொடுக்க மாட்டேன் கொடுக்க, டார்ச்சர் பலவந்தமாக அதை டார்ச்சர் கொடுக்கணும். அது போக 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 பசி பசி பசியில் அது அது உயிர் கம்மி கம்மி ஆகிட்டே போய் நம்மளை தொந்தரவு பண்ணுறது நிறுத்தம். அது சாகும், அதை சா சாவடிக்கணும். அதான் சொல்கிறேன், அதை பட்னி போட் டு நாட் ப்ரொவிஷன், அதுக்கு இச்சை கொடுக்காத, அது என்ன கேட்குதோ அது கொடுக்காத. அப்போ சாகம் கொன்று போடு, மார்டிஃபை பாருங்களேன், பாவம் உங்களை ஆளுக்க ஆளக்கூடாது, மார்டிஃபை. இன்னும் சோதனை தான் எல்லா பாவத்துக்கும் வேறு. நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, பாவத்தை கொள்றதுங்கிற பாடத்தில் சோதனையில் உட்படாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் சோதனையில் உள்ள எங்களுக்கு சோதனை உள்ள போகாதபடிக்கு எங்களை காப்பாற்றி கொள்ளுன்றார். ஏன் சோதனை உள்ளே போயிட்டா முடிஞ்சு கதை. விசாசம் நம்மளுக்கு எப்படி சோதிக்கும், மாம்ச இச்சைகள் உடனடியாக ஒரு போய் நம்மளை பிடிக்காது, மெதுவாக சோதனை வரும் இல்லைங்களா. ஒரு ஸ்பைடர் கதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஸ்பைடர் வந்து ஒரு பூச்சை பிடிக்கணும்னா உடனே போய் அதை விழுங்காது, அந்த பூச்சி அங்கே இருக்கிறத பார்க்கும், தூரத்துலேருந்து ஒரு நூல் போடும், இந்த பக்கம் ஒரு நூல், அந்த பக்கம் ஒரு நூல் போடும், இந்த பக்கம் ஒரு அந்த இது பூச்சி என்ன நினச்சிக்கோம், ஏதோ ஒரு நூல் போகலன்னு நினச்சிக்கோம், அப்போவே தப்பிச்சிருந்தா நல்லா தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் நூலை போட்டு அது அப்போ என்னடா இவ்வளோ என்ன ரொம்ப இருக்குதுன்னு சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்கும் போது எவ்வளோ தப்பிக்க பார்க்குது அவ்வளோவும் மாட்டிக்கும். அந்த மாதிரி தான் சோதனை, ஆரம்பத்தில் வரும்போதே அதில் தப்பில் இன்னும் போட்டு இன்னும் போட்டு சோதனைக்குட்படாத படிக்க, சோதனை உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தப்பிக்கணும் தான் பார்க்குறோம். முதலாவது ஓகே, நம்ம நேரத்தை இது எடுத்துட்டோம், நாம் எப்படி மாம்சத்தை மாவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது, இச்சத்து நம்மளை தொடர்ந்து பாவம் செய்ய வைக்குது, அதை எப்படி டீல் பண்ணணும், வேதம் என்ன சொல்லுது, அதை கொல்லணும், அது வந்தே இல்லைன்னா நம்ம ஆத்மாவை அதை அழிக்கும். ரெண்டாவதாக எப்படி மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது, நாம் கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தாதபடிக்கு மிக பலவந்தமான தடையை அது நம் வாழ்க்கையில் ஏற்படுத்திட்டு வருது. பல எக்ஸ்கியூசஸ், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி, காலையிலனா பல வேலைகள், ஈவினிங்னா ரொம்ப டயர்ட், அப்போ எப்போதான் படிக்க போகிறேன், படிக்கணும் படிக்கணும், காலை போட்டு கல் போட்டு வசதியான டைம் வரும் நம்ம டைம். அதை எப்படி டீல் பண்ணுறது, வேதத்தின் படி அதை எப்படி டீல் பண்ணுறது பாருங்களேன். நம்ம வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு உதாரணத்துக்கு களைப்பு வரும், உடம்பு களைப்பு, இந்த மாம்சம் என்ன பண்ணுது, ஆவி சரீரத்தை ஒத்து போய் நீ ரொம்ப டயர்டாக இருக்கிற இல்லையா, இன்னைக்கு எப்படி படிக்கிறதுனா எப்படி வேதம் சொல்லுதுன்னா பாருங்க, அதுக்கு வேதம் சொல்லுது 2 தீமோத்தி 1 படிங்க, 2 தீமோத்தி 1 நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. எங்க பலப்படுறது, பலப்படு கிருபையில நீ பலப்படணும். எப்படிதான் பலப்பட முடியும், 3வது வசனத்தில் சொல்றாரு பாருங்களேன், எப்படி பலப்படுறது, நீயும் கிறிஸ்துக்குள் நல்ல போர் சேவகனாய் தீங்க அனுபவி, எண்டியூர் ஹார்ட்ஷிப், நல்ல போர் சேவகனாக தீங்க தீங்க அனுபவினா கஷ்டப்படு, கஷ்டத்தை அனுபவி. ஒரு போர் சேவகனை யோசிச்சு பாருங்களேன், வாருக்கு போறான், வாருக்கு போகும்போது உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது இன்னைக்கு, அதனால அந்த ஹெல்மெட்டை கழிச்சிட்டு தலகாணியை வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருப்பான, வார்ப்பு இல்லை வாம்தான் மேலே விழுவான். எவ்வளோ உடம்பு இதாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தோடு அனுபவித்து அந்த போர் வெல்ற வரைக்கும் போர் செய்வான் இல்லையா. அதே மாதிரி தான் நீ வளர முடியும், கிருபையில் வளரணும்னா பலவந்தமா, இல்லைன்னா இப்படியே தான் போயிட்டு இருக்கோம் வாழ்க்கை. காலையில் ரொம்ப வேலை இருக்குது, ஈவினிங் டயர்டு, இதே தான் போயிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணும், உடம்பு உனக்கு மாம்ச இச்சைகளோடு உனக்கு டயர்டாக இருக்கே, உடம்பு இன்னைக்கு படிக்க முடியாதுன்னா தீ உன் பாடியை கஷ்டப்படுத்தி தீங்க அனுபவின்றார். கஷ்டப்பட்டு 15 நிமிஷம் ஆஃப் பண்ணார், எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் வேதத்தை படி, அப்படிதான் நீ கிருபையில் வளர முடியும். பாடியை கஷ்டப்படுத்து, நம்ம ஒரு கஷ்டத்தை படுத்தக்கூடாது, சுகமாக வச்சிருக்கணும் பாடி, இல்லை எங்கே ஒரு ஹார்ட்ஷிப்ன்ற உன் பாடி சொல்றதை கேட்காது. டிசிப்ளின் இன்னொரு இடத்துல வருது, டிசிப்ளின் யுவர் செல்ஃப் ஃபார் காட்லின், டிசிப்ளின் யுவர் பாடி ஃபார் காட்லின். உலகத்தில் ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு உடம்ப ஷேப்பாக வச்சுக்கணும்னா காலில் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போய் எவ்வளோ உழைச்சி ஒரு பண்ணுறாங்க இல்லைங்களா. ஆனால் தற்காலிகமான நன்மைக்கு அவங்க செய்கிறாங்களே, ஆவிக்குரிய நித்திய நன்மைக்கு நீ எவ்வளோ தீங்கு அனுபவிக்கணும். அதான் சொல்கிறார், அதான் கெத்செமனேலி ஆண்டவர் என்ன சொன்னார், அவங்களுக்கு ஆதிக்குரிய எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பெரிய காரியம் நடந்துட்டுருக்கு, விழுத்திருந்து ஜபம் பண்ணுங்க. மாம்சம் பலவீனமானதான், அது பேச்ச நீங்கள் கேட்காதீங்க. உங்கள் பாடி உங்களுக்கு என்ன சொல்லுது அது பேச்ச நீங்கள் கேட்காதீங்க. நீங்கள் சொல்கிற பாடியை கேட்கும்படிக்கு அதை மாற்றுங்க. இன்னொரு வசனம் படிப்போம், 1 Corinthians 9:25 பந்தயத்தில் போரிடுகிறவர்கள். 1 Corinthians 9:25 என்ன பண்ணுறது, எல்லா பேஜ் சவுண்டு கேட்குது, எல்லாம் எடுத்து முடிக்கிறதுல இருக்கணும்னா பிரசங்கம் முடிஞ்சிடும். படிக்கிறேன், பந்தயத்திற்கு போரிடுகிறவர்கள் எல்லா யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். நான் ஒரு ரன்னிங் ரேஸில் ஓட போகிறேன், ஒலிம்பிக் ரன்னிங் ரேஸில் ஓட போகிறேன்னா நல்லா தூங்கிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ இச்சை அடக்கமாக இருக்கிறாங்க, எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறாங்க, பாடியை நல்லா பாடி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பாடி சொல்றது நல்லா தூங்கணும்னு அது பேச்சா கேட்குறாங்க இல்லையே, எந்திரிச்சு பாடி தாங்கள் சொல்ல பேச்சை கேட்க வைக்கிறாங்களே. அப்படிதானே வேதம் நம்மளை செய்ய சொல்லுது, பாடி கேட்க சொல்கிறாங்களே. நம்ம ஓட வேண்டிய ஒரு ரேஸ் இருக்கு, எந்த ஒலிம்பிக்கை விட வாழ்க்கையில் மிகப்பெரிய ரேஸ், அந்த ரேஸுக்கு நம்ம கொஞ்சம் டைம் தானே இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சிடப்போது. எபிரேயர்ல சொல்ற மாதிரி ஓடுங்கள், உங்களுக்கு உங்களை நெருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓடணும். அப்படின்னா என்ன, எல்லா சரீர பலத்தோடு எல்லா நரம்பு நாடி எல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணி முடிஞ்ச முயற்சி பண்ணி ப்ரெஸ் பண்ணணுமே ஓடணுமே. அவர் பவுல் என்ன சொல்றார், 27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாட்டாரே ஆகாதவன் என்று போகாதபடிக்கு நான் என் சரீரத்தை என்ன போட்டிருக்கு, சுகமா மசாஜ் பண்ண போட்டிருக்கான், நல்லா கேரா மசாஜ் பண்ணி சுகமா பார்த்துக்கிற, ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன், ஒடுக்கி கீழ் ஆகா. எத்தனையோ பேர் இந்த ரேஸுக்கே ஆகாதவங்களா தங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாம் நீ வரமாட்டேன், இதெல்லாம் செட் ஆகாதவங்க. ஏன், உலக இதனால இன்பங்கள்னால சரீர மாம்ச இன்பங்கள்னால ரேஸ்லயே ஓட முடியாது, உங்களெல்லாம் டிஸ்குவாலிஃபை எடுத்து எடுக்கும், எல்லாரும் எடுத்துக்குவாங்களா ஒலிம்பிக்ஸ்ல ஓடுறதுக்கு, நீ டிஸ்குவாலிஃபை, உங்களால ஓடவே முடியாது. அந்த மாதிரி நாயனு கூட நம்மள யாரும் ஆயனு கூட நமக்கு ரேஸுக்காக நம்ம இங்க இருக்கிறோம், அந்த ரேஸ்ல ஓடணும்னா டிஸ்குவாலிஃபை ஆகக்கூடாது. உலக இன்பங்கள்ல ஒரு குடித்த மனுஷன் நல்லா ஓடுவானா, நல்லா உலக போதையில இருந்தா நம்ம ஓட முடியுமா, இல்லையே ஓட முடியாது இல்லையா. இந்த ரேஸ் இல்லை, சில பேர் நினைச்சுக்கிறது நான் இப்போ ஓட மாட்டேன், இன்னும் டாக்டர் ஒரு நாள் இன்னும் ஒரு மாசம்தான் நீ உயிரோடு இருக்குவேன்னு சொல்லும் போது அப்போ ஓடுறான் பாருங்க ஓட்டத்தை, ஒரு போதும் ஓட இப்போ ஓடாது, நீ அப்போ எங்க ஓடுப்பாரு, இப்போ ஓடு போடணும், அதான் மாம்ச இச்சை நம்மளை வஞ்சிக்குது பாருங்களேன். டிஸ்கு போல அதில் சொல்ற ரேஸ்ல ஓடணும், பாடியை கட்டுப்படு, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, முயற்சி பண்ணு, ஜாம் பண்ணும் வேத வாசிக்கணும் அப்படின்னு ஒரு நேரத்தை எடுத்து ஈவினிங் உட்காரும் போது டயர்டுன்னு டயர்டா இருக்கிற கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னும் போது என்ன பண்ணணும், என் பாடியை நான் என்ன பண்ணணும், ஒடுக்கி கீழ்படுத்துக்கிறேன். நம்ம பண்றோமா, ஒடுக்கி அதை கீழே இல்லை பட்டுன்னு ஒன்று கொடுக்கணும் பாடிக்கு. எவ்வளோ நாள் தான் என்னை ஏமாற்றுவேன், ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோ, நம்மளை சொல்லி 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 நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான், இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறிய அப்படின்னு பட்டுன்னு அதுக்கு ஒரு மூஞ்சிலேயே கொடுத்து உட்காந்து ஏன் பேச்ச நீக்க, நம்முடைய ஆத்மீக குறிக்கோளுக்கு நம்ம சரீரத்தை கீழ்படியணுமே தவிர அதனோட பேச்சுக்கு நம்ம கீழ்படிய கூடாது. அதான் அடிச்சு ஒடுக்குகிறேன்னும் போது ஒரு பாக்ஸிங் வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு, ஐ பஃபெட் மை பாடி. பாக்ஸிங்ல பாப்பீங்களா, பாக்ஸ் இது போட்டு கண்ணுல குத்துவாங்க, கண்ணு கருப்பாயிடும், இந்த உதடெல்லாம் ரெட் ஆயிடும், அந்த மாதிரி என் உடம்ப நான் அடித்து கீழ்படுத்துகிறேன், கீழ்படுத்துகிறேன், நீ ஜாம் பண்ண முடியாது ரொம்ப டயர்டா இருக்கிறேன், அடிச்சு அதை உட்காரக்கா டிசிப்ளின் பண்ணுங்க. தீங்கு அனுபவம் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, கஷ்டமா இருக்கிற நேரத்தில் நீ தீங்கு அனுபவிச்சு கிறிஸ்துவோட கிருபையில வளரு, அப்பதான் அங்க வளர முடியும். இதான் அங்க பலவந்தமா வளர்றது தேவனுடைய ராஜ்யத்துல சரீரம் சொல்றபடி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்குதுல, நம்ம சொல்றபடி சோம்பேறியா இருக்கணும்னு பாக்குது, நம்மளை தியானிக்க முடியாதபடிக்கு ஜபிக்க முடியாதபடி பாக்குது. அதை என்ன பண்ணணும், ஒடுக்கி அதை கீழ்படுத்தணும், ஒடுக்கி கீழ்படுத்தணும். அதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. இது இப்படிதான் நம்ம சரீர கலைப்ப, ஏன்னா சரீரம் நம்ம பேச்ச கேட்கறது இல்லை, ஆவி பேச்ச கேட்கறது இல்லை, அது மாம்சத்தோடு ஒத்து போயிருக்கு. அது பேச்ச நம்ம கேட்டு நம்ம நடக்கக்கூடாது, அதை முடிச்சு அதை ஒடுக்கி கீழ்படுத்துக்கிற, இல்லைன்னா நான் ரேசிக்க ஃபிட் இல்லைன்னு தூக்கி வெளியே தான் போட்டுருவாங்க, டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுங்க. அது பேச்ச நான் கேட்டேன், எத்தனையோ பேர் அப்படி ஆயிட்டாங்க. நம்ம பவுலே பயப்படுற, அவரே பயப்படும் போது நம்ம என்னங்க, நம்ம எவ்வளோ பயப்படணும். அந்த மாம்சம் அவர் சரீரம் அவருக்கு சொல்லி பண்ணிடுமா டிஸ்குவாலிஃபிகேஷன். நம்ம சரீர பேச்ச கேட்டுக்கிட்டு நம்ம எங்க போவோம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ அச்சீவ் பண்ண இவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் ஆகி அவரே என் சரீரம் என்ன ஓடாதபடிக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறோன்னா நம்ம எந்த மூளைக்கு. அடுத்ததாக வேகமாக, அடுத்ததாக இந்த மாம்சம் ஒன்று கலைப்புன்னு நமக்கு சொல்லுது, அடுத்ததாக வேற என்ன சொல்லுது, காலையில் எந்திரிச்ச உடனே எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ கடமைகள் இருக்குது, அதனால 5 நிமிஷம் ஜாம் பண்ணிட்டு சீக்கிரம் ஓடும், சீக்கிரம் ஓடும். அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறது, அருமையாக வேதத்துலேயே ஒரு உதாரணம் இருக்கு, மரியா மார்த்தா கதை ஆண்டவர் சொல்லியிருக்கார் லூக்கா 10வது அதிகாரத்தில். ஒரு மார்த்தா மரியாதுன்னு ரெண்டு சகோதரிகள் நமக்கு தெரிஞ்சது தான். மரியா வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு அவர் காலடியிலே உட்கார்ந்தா, மார்த்தா ரொம்ப வேலை பயங்கரமா பிஸி, அது கோவம் வந்து ஆண்டவரே நீங்க வந்திருக்கிறீங்க, தெய்வீக குமார் உங்களை அவமானப்படுத்துறமா, நாங்கள் செய்யலாமா, எவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, அதெல்லாம் என்ன செய்ய விடாம இந்த மரியா வந்து உங்க பக்கத்திலே உட்காந்து உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தியானம் பண்ணிட்டு உட்காந்துட்டு பாருங்க, இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டேன், ஏதாவது அது கடிந்து சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, யார சப்போர்ட் பண்ணாரு, மரியாவை தான் சப்போர்ட் பண்ணார். மார்த்தாவே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார், தேவையானது ஒன்றே ஒன்று. மரியா தன்னைட்டு எடுபடாத பங்கு அவர் தெரிந்து கொண்டார், நீ அநேக காரியத்தில் உழைச்சல் அவர் தேவையானது ஒன்றே. சில நேரங்களில் எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்களா, உண்மையாவே நான் எனக்கு ரொம்ப அது சோதனை தான், என்னத்த பர்சனலாக ஜபம் பண்ணோன்னா பிரசங்கம் பண்ணலாம், பிரசங்க தயார் பண்ணலாம், சபைக்காக ஏதாவது செய்யலாம், இது செய்யலாம், இது செய்யலாம், ஒரு விதத்தில் நூறு சத்துருக்குள்ளே தள்ளி வெளியே துரத்திட்டு உட்காந்து ஃபோக்கஸ்டாக ஜபம் பண்ணுற மாதிரி தான் அது போராட்டம் வருது. அதை நம்ம செய்யணும், யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா சில நேரங்கள் அப்படித்தான், தேவையானது ஒன்று. அந்த நேரத்தில் என்ன நினச்சிக்கணும், இவ்வளோ செய்யணும்னு வருது, திடீர்னு எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஆகி ஐசியூவில் என்னை இழுத்துட்டு போகிறாங்கன்னா அந்த நேரத்தில் எதுங்க எனக்கு முக்கியம், எதுங்க தேவையானது, அந்த நேரத்தில் அதை போய் செய்யணும், இந்த பில்லை கட்டணும், அது பில்லு கட்டணும், அதுவாக எது, இது தேவையானது எது, ரொம்ப அவசியமானது, நம்மளை விட்டு எடுபடாதது எது, அது முக்கியமா இல்லை இத்தனை 100 காரியங்கள் முக்கியமா, எது தேவையானது, இதெல்லாம் முக்கியமாக தெரியுது, ஆனால் தேவையானது முக்கியமாக தெரிய மாட்டேன். அதெல்லாம் தள்ளிட்டு தேவையானது ஆண்டவர்கிட்ட நேரத்தை செலவிட்டு என் மைண்டை கொஞ்ச நேரம் ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு ஜபத்தில், வேத வாசிப்பில், தியானத்தில் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு செலவிட்டு அந்த நாளை நான் ஆரம்பித்தேன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதல்ல ஆரம்பத்தில் காலையில் தேடுறவனுக்கு ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். போடலையா, போடலையா, சங்கீதம் ஒன்றுலையே அவன் சங்கீதக்காரனுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கு, அவன் இரவும் பகலும் தியானிக்கிறவனா இருப்பதுனால் என்ன போட்டிருக்கு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்குங்க, அவன் செய்வதெல்லாம் செழிக்கும், அவன் தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்ற ப்ராமிஸ் இருக்கு. ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் ஆண்டவருக்கு நீ செலவிட்டு ஜபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால வார்த்தையினால் நிறைஞ்சு அந்த நாளை ஆரம்பிச்சு நீ செய்யற எந்தெந்த காரியமும் வாய்க்கும். இதை செய்யாம 10 வருஷம் போய் வேலையை செஞ்சு உருப்படாம போறதுக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஆண்டவர்கிட்ட செலவிட்டு மற்றதெல்லாம் தள்ளி தேவையானது ஒன்றே என்று நேரத்தை எடுத்து செலவிட்டு போய் அந்த நாளில் காரியங்களை செஞ்சா ப்ராமிஸ் இல்லையா, என் ராஜ்யத்தை நீதியம் தேடி மற்றதை நான் பார்த்துக்கிறேன் இல்லையா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் மரம் போல் தனி காலத்தில் கனி கொடுக்கிற மரம் போல் நம்ம ஏங்க இல்லை, ஏன்னா இந்த மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்குறோம், நூற்றுக்கணக்கான கடமைகள், அதனால 2 நிமிஷம் ஜபத்தை அடிச்சுட்டு ஓடுறோம். எப்படி தேவ கிருபையில் நாம் பலப்படுறது, எப்படி வளர்றது, நம்ம கடமைகளில் நம்மளை தவற வைக்குது இந்த மாம்ச இச்சைகள். இதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்களேன் என்ன யூஸ், பத்து வருஷம் இருபது வருஷம் எந்த காரியம் செய்யறதும் வாய்க்கிறது இல்லை. ஏன் யோசிச்சு பார்த்துருக்குறோமா, ஏன் வாய்க்கிறது இல்லை? அவனுக்கு வாய்க்கவனு போட்டிருக்க, அவன் பேச்சு அவன் மாதிரி நம்ம ஏன் இருக்க மாட்டேங்கிறோம்? நம்ம பொறுப்புகள், நம்ம நிச்சயமா நம்ம பொறுப்புகளை செய்யணும், அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. ஒருவேளை மார்த்தாக்கு இருந்திருக்கலாம், நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் சாப்பாடு செய்யறத பத்தியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. மார்த்தா ஒருவேளை லக்ஸரியஸா அவருக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சிருக்கலாம். அந்த ஐட்டம் வந்து பத்தா பதினஞ்சு ஐட்டம் சில பேர் போடணும். ஆண்டவர் தேவகுமார்னு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு பிரெட்டு ஜாம் அது இதெல்லாம் சிம்பிளா கொடுத்துருந்தா, அதுலயா அவருக்கு இன்ட்ரெஸ்ட், அதுலயா அவர் மெச்சத்துக்குவாரு. அவர் வார்த்தையை கேட்கறதுல தானே அவரு அதனால சந்தோஷப்படுவாரு. அதனால அது சொல்றாரு, பேசிக் சாப்பாடு கடமைகளை பத்தி அவர் சொல்ல. அநேக எவ்வளவு எக்ஸ்ட்ரா காரியங்கள் நம்ம காரியங்கள் வாழ்க்கையில நம்ம எடுத்தோம்னா ஏன் நமக்கு அரை மணி நேரம் வேதம் படிக்க டைம் கிடைக்காது? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதனால தான் இன்னொன்னு நமக்கு இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான காரியங்கள் இன்னொன்னு வருது, வசதியான டைம் வரட்டும். அப்போ நான் நல்லா அடுத்த வருஷம் 2020 இல்லைங்களா ரவுண்ட் ஃபிகர், அப்போ வந்து ஃபுல்லா பைபிள் படிச்சு முடிக்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணல 2020 வரைக்கும் நீங்க உயிரோடு இருப்பீங்க. நமக்கு ப்ராமிஸ் இருக்கிறது இந்த நாள் மட்டும்தான். இதுதான் ஏற்றுக்கொள்ள ட்ரைன், இதுதான் கிடைச்ச சமயம். நாளைக்கு இருக்கும்னு வேதம் நமக்கு யாருக்குமே ப்ராமிஸ் பண்ணல. அதுதான் அந்த அதை போற அந்த நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இன்னும் அடுத்த வருஷம் உங்களுக்கு ப்ராமிஸ் இல்லை, இது மாசம் வஞ்சிக்குது. எனக்கு கிடைச்சிருக்கிற டைம் இப்போ 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ், ஹாஃப் அன் ஹவர், இப்போ இந்த டைம் நான் பயன்படுத்தணும். நாளைக்கு தள்ளி போட முடியாது, எனக்கு நாளைக்கு இல்லை ப்ராமிஸ் இல்லைங்களா? அப்படித்தான் நம்ம ஆர்கியூ பண்ணி அந்த மாம்சத்துக்கு விரோதமா போர் செய்யணும். ஆகவே நம்ம வேதம் படிக்கிறது, ஜெபம் பண்றது, இதெல்லாம் எவ்வளவு நல்ல சாதனங்கள் தெரியுமா? வேதம் படிக்கிறதுனால ஆத்துமால செழிப்பு கொளுத்து போய் பாவத்தையெல்லாம் ஜெயித்து பிசாசெல்லாம் நம்மளுக்கிட்ட என்ன பண்ண முடியும்? எழுதி இருக்கிறது அது வெண்ணு. வேதத்துல ஒரு பாட்டை பாடணும், சத்திய வேதம் தனிமையில் இன்பம், எவ்வளவு செழிப்பு. ஏன் இந்த மாதிரி என் வாழ்க்கை இல்லை? மாம்ச இச்சைகள் கடமையை செய்ய வேத படிக்காம நம்மள விடுது, சரீரம் நமக்கு சொல்லுது டயர்டு, அதுக்கு இடம் கொடுக்குறோம். ஜெபம் தூங்கி செய்யற ஜபத்தியா ஆண்டவர் கேட்பார். தூக்கத்துல இருக்கிற ஜபமா எல்லையற்ற தேவனை எழுப்ப முடியும். ஜபத்துக்கு எவ்வளவு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எல்லாம் கல்லையா கொடுப்பார். ஜபத்தை கேட்கும் போது அவன் எவ்வளவு உணர்ந்து ஆர்வத்தோடு தீவிரத்தோடு கேட்கிறான்ற அந்த ஜபத்துக்கு ஏன் பதில் ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்றாரு? ஏன் நம்ம செய்யற ஜபங்கள்லாம் வெறும் வார்த்தைகள் தான். எங்க தீவிரம் இருக்கு? எங்க ஒரு பலவந்தம் இருக்கு? எங்க ஒரு ஒரு ஊக்கம் இருக்கு? ஊக்கமான ஜபத்துக்கு அநேக பலன் உண்டே. எங்க ஊக்கம் இருக்கு நம்ம ஜபத்துல? அந்த ஊக்கமான ஜபம் செய்யணும்னா கொஞ்சம் நேரம் எடுத்தா தானே செய்ய முடியும். எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அது ஊக்கமா கண்ணீரோடு வியாகுலத்தோடு ஜபம் பண்ணிருக்கிறோமா? எவ்வளவு தேவைகள் இருக்கு ஊக்கத்தோடு செய்யறோமா? ஆனா மாம்சம் விட மாட்டேன். ஆனா எல்லாம் பலவந்தமே இல்லை, எல்லாம் லெகுவா நடக்கணும். எந்த பலவந்தம் இல்லாத ஜபம், ஊக்கம் இல்லாத ஜபம் ஆண்டவர் எங்க கேட்பாரு? யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி தியானம் பண்றதுல, நம்மள நாமளே சோதிச்சு பார்க்கறதுல, இதெல்லாம் அவிக்குரிய கடமைகள். நம்மளை நாமளே சோதிச்சு பார்க்கறதுல, இதெல்லாம் செய்யாம நாம் போறதுக்கு காரணம் இந்த காரணங்கள். அடுத்ததாக உலகம், வேகமா நான் இது முடிச்சிடுறேன். உலகத்துக்கு விரோதமாய் நாம் பலவந்தமா இருக்கணும். முதலாவது நம்ம சுயத்துக்கு விரோதமாக, ஏன் நமக்குள்ள ஒரு சத்ரு இருக்கு, அந்த சத்ரு நம்மள பாவத்துல தள்ள பார்த்தது, செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாம பார்க்குது. அதுகிட்ட பலவந்தமா நம்ம டீல் பண்ணலன்னா ஆவிக்குரிய தேவராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது, அப்படிப்பட்டவங்க வளர முடியாது. பிரயாச பண்ணுங்க, அடுத்ததாக உலகத்தை பத்தி என்ன சொல்றது? கிறிஸ்து சொன்னாரு, இந்த உலகத்துல நம்மளை வளர விடாம செய்யறது ரெண்டு காரியம். ஒண்ணு, ஒரு பக்கம் உலக கவலைகள், அந்த வழி அருகில் விழுக்கப்பட்ட விதைகள் என்ன செய்து வசனத்தை கேட்டு உலக கவலைகளாலும், அது ஒரு பக்கம், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை குறித்த உண்டாகி இருக்கிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட்டு அதனால் பலனற்று போகிறார்கள். உலகம் நம்மளை என்ன செய்யுது? ஒரு பக்கம் வசதிகள், ஐஸ்வர்யத்தின் என்ன போட்டிருக்கு, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அப்பாடி அதனோட மயக்கம் இந்த உலகத்திலேயே கிக்குன்னா அதான் கிக். ஐஸ்வர்யம், பணம், வசதி, ப்ரொமோஷன், வளர்ச்சி, அந்த கிக்கு நமக்கு ஏறிடுச்சுன்னா தலையே சுத்தம், நமக்கு நிற்கவே முடியாது, ஒரு இடத்துல நிற்க மாட்டோம். அதை மாதிரி கிக்கு உலகத்தில் நம்ம நினைக்கிறோம் உலக கஷ்டங்கள் தான் ஒரு பக்கம்னு, ஆனால் வசதி வந்தா ஐஸ்வர்யம் வந்தா ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏன் கஷ்டம் இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னார். யார் தெரியுமா பிரவேசிக்க முடியாது? ஐஸ்வர்யவான் தான் பிரவேசிக்க முடியாது. ஏன்? உலக ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்து ஒரு மனுஷனை வந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் தாழ்மையும் கிருபையும் ஆவியில் எளிமையும் இருக்கவே முடியும். அதனோட கிக்கு ரொம்ப பயங்கரம். அதுக்கு விரோதமாக பலவந்தமாக அவன் ஸ்போர் செய்யலைன்னா அதுலேருந்து பிழைக்கவே முடியாது, உழைக்கவே முடியாது. இன்னொன்று விதத்தில் எப்படி உலக உலக வசனத்து உலக கவலைகள் இல்லைங்களா, உலக கவலைகள் இந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு இந்த காரியங்களுக்கு விரோதமாக நாம் பலவந்தமாக போராடலைன்னா நாம் பிழைக்க முடியாது இல்லைங்களா. பலவந்தமாக இது ஏன்னா இது ரெண்டுமே நாம் தேவராஜ்யத்தில் வளராதபடிக்கு வசனம் வேலை செய்யாதபடிக்கு நம்மளை நெருக்கு. இது ரெண்டுக்கு விரோதமாக பலவந்தமாக நாம் இருக்கணும். இது ரெண்டுமே நம்மளை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்ற 13:22 போட்டிருக்கு. ஐஸ்வர்யத்தின் வஞ்சனை அது வஞ்சிக்குது. அந்த ஐஸ்வர்யம் வந்து உனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லுது. நீ என்ன சந்தோஷமாக இருக்கிற இல்லை, ஆதிக்குரிய எளிமையை நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்குது. ஐஸ்வர்யம் நம்மளை ஏமாத்துது. நமக்கு ரேச்சலை கொடுக்குறேன்னு சொல்லி கண்ணு தெரியாததுலே அவ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. ஐஸ்வர்யா அப்படித்தான் செய்யுது. நம்ம சந்தோஷத்தை நம்முடைய ஆசைகளை திருப்தி செய்யறோன்னு சொல்லி நமக்கு அதிகமான ஆசைகளை கொடுக்கறது தான் ஐஸ்வர்யம். அந்த வஞ்சனை அந்த மயக்கத்துல இருந்து நம்ம பிழைக்கணும். அது ரொம்ப ஆபத்து. அது விரோதம் போர் செய்யணும். இன்னும் நமக்கு இருக்கிறது சாத்தான். அந்த சாத்தானுக்கு விரோதமா நம்ம பலவந்தமா இல்லைனா போர் செய்ய முடியாது. அவன் பல விதத்தில் நம்மளை வஞ்சித்து இயேசு எப்படி சோதிச்சானோ அந்த மாதிரி சோதிப்பான். இதெல்லாம் நம்ம பலவந்தமாக இருந்தால் தான் முடியும். ஆகவே நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப ராங் ஐடியா. நம்ம சென்னை ட்ரெயினில் ஏறிட்டோன்னா சென்னையில் போய் சேர்ந்துடலாம். எங்கள் பழைய பாஸ்க்கு உதாரணம் நிச்சயமாக சேர்ந்துடுவோம் இல்லைங்களா. அந்த ட்ரெயினில் சாப்பிட்லாம், மேலே போய் படுத்துக்கலாம், குதிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், என்ன ஆனாலும் சரி சென்னை போய் சேர்ந்துடும். ஆனால் பரலோகத்துக்கு அப்படி போகிறதில்லை. பரலோகத்துக்கு அப்படி போகிறதில்லை. ட்ரெயினில் ஏறின ஒன்று போகிறதில்லை. பிரயாசப்பட்டால் தான் போக முடியும். பிரயாசப்பட்டால் தான், ஆமாம், கிருபையினால் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் அந்த கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தா தான் நாம் கிருபையில் வளர்ந்து ரட்சிப்பு அடைய முடியும். எந்த வேதம் சொல்லுதோ ஆண்டவர் நாள் ரட்சிப்பு உண்டாகுதுன்னு அதே வேதம் சொல்லுது. உங்களுடைய ரட்சிப்பை பயத்தோடு நடுக்கத்தோடு நீங்கள் நடப்பீங்கன்னு சொல்லுது. நமக்கு தப்பான ஐடியா லேசாக பரலோகத்துக்கு போயிடலாம். இல்லவே இல்லை. முயற்சி எடுக்காதவங்க, பலவந்தமாக இல்லாதவங்க, சுயத்தின் மேலே பலவந்தம், உலகத்தின் மேலே பலவந்தம், பிசாசுகிட்ட பலவந்தமாக இல்லைதான் நம்ம தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படி இல்லாமல் இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அக்கறை இல்லாமல் நாம் இருந்தோம். அந்த ஜனங்களுக்கும் நமக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அன்றைக்கி பார்த்தேன் ஜனங்கள் இல்லைங்களா, குறைஜமே உனக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி நமக்கும் ஐயோ ஆயிடும். அதை நம்ம நினைத்தவர்களாக பலவந்தமாக தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். இல்லைன்னா நமக்கு ஆபத்து. அதை நினைத்து நம்ம ஜெபம் பண்ணணும். நல்ல தேவனே, இந்த வார்த்தைகள் நீ பயன்படுத்தி கிருபையில் நாங்கள் பல விதத்தில் தடைப்பட்டிருக்கிற மக்களை, அநேக விதத்தில் மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிற மக்களை, மாம்ச இச்சைகள் நாள் சரீரம் ஒத்துப்போயிருக்கிறது கூட அறியாமல் எங்களுக்குள்ள மாம்ச இச்சைகளை பிரித்து பார்த்து இணை கொண்டு கொண்டு அதை கொள்ளாமல் அது இடம் கொடுக்கிற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தேவரீர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற கிருபையில் நாங்கள் பலப்பட வளர பலவந்தமாய் தேவராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கிற மக்களாக ஒரு நல்ல போர் சேவகனை போல் தீங்கு அனுபவிக்க டயர்டா இருந்தாலும் எங்களுடைய சரீரங்களை தேவபக்திக்கு ஏதுவாக நாங்கள் பயிற்சி கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஓடுகிற ஓட்ட பந்தயத்தில் எங்கள் சரீரத்தை பவுலே அவர் போட்டு அதை அடுக்கி ஒடுக்கிறாருன்னா ஆகாதவனாக தள்ளப்படாதபடிக்கு நாங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக ஆகாதவனாக தள்ளப்படாதபடிக்கு எங்கள் சரீர பேச்சை கேட்காம அதை அடுக்கி ஒடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்ருக்கள்லிருந்து நாங்கள் பலவந்தமாய் போர் செய்து நாங்கள் கிருபையில் வளர எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும் ஆவியானவரே. கேட்டோம் மறந்தோன்னு இருக்கிற ஜனங்கள் அந்த மாம்சம் தான் எங்களை மறக்க வைக்குது. அது இடம் தராமல் இவைகளை குறித்து ஆழமா தியானிக்க நான் ஏன் பாக்கியவானா இல்லை, ஏன் ஆண்டவர் ரட்சித்த பிறகு ஏன் இவ்வளோ கீழ்த்தரமா இருக்கிறேன், கிருபையில் ஏன் இவ்வளோ பெரிய இன்பங்கள் கொடுத்துருக்கும் போது ஏன் இவ்வளோ மோசமா இருக்கிறேன், ஒவ்வொருத்தரும் நாங்கள் யோசித்து தியானித்து தியானம் தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றம் ஆண்டவர். இந்த தியானம் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை போக்க மாற்றுபடிக்கு கிருபை கிரியை செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.
போட்டுக்கிற கடைசி பாடல் 350.